கூடிய ராகங்கள் தரும் சூடான விளையாட்டு செய்திகள்.
எந்த முக்கியமான விளையாட்டு செய்திகள் உங்களை சந்திக்கிறோம்? இந்த கதனம் கண்டி பள்ளைக்கலை மைதானத்தில் ஆரம்பிக்கப் போகிறது. இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டி என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததே. விறுவிறுப்பான ஒரு போட்டி ஒன்றுக்காக இந்த கதனம் அனைவரும் காத்துக் கொண்டிருக்கிறோம். மிக முக்கியமான டெஸ்ட் போட்டியாக இந்த டெஸ்ட் போட்டி இலங்கையை பொறுத்தவரையில் அமையப் போகிறது. இலங்கைக்கு பல்வேறு உபாதைகள் அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற இந்த நிலையில் ஏராளமான சிக்கல்களை தாண்டி இந்த டெஸ்ட் தொடரானது இடம்பெறப் போகிறது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரிந்ததே. இந்த போட்டியை பொறுத்தவரையில் என்ன முக்கியத்துவம் என்று சொன்னால், வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் இலங்கை மிக பின்தங்கி இருக்கிறது. இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் இனி முன்னேற இடமே இல்லை என்ற காரணம் காட்டித்தான் பங்களாதேஷ் அணியின் முன்னாள் தலைவர் ஷக்கீப் அல் ஹசன் இந்த தொடரிலிருந்து விலகிக் கொண்டார். தான் ஐபிஎல் விளையாடினாலும் பரவாயில்லை, இந்த தொடரில் தான் வந்து மாற்றம் ஒன்றை செய்யப் போவதில்லை என்று சொல்லி அந்த காரணத்தை சொல்லியிருந்தார். ஆனால் இலங்கை அணியை பொறுத்தவரையில் மேற்கிந்திய தீவுகளில் கண்ட 2-0 என்று சொல்லி இலங்கை அணி வெல்லக்கூடியதாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தொடரில் வெற்றி தோல்வி என்ற இலங்கை அணி தப்பித்துக் கொண்டது என்பது கவனிக்கக்கூடியதாக இருக்கின்ற நிலையில் இலங்கையின் இடையவர்கள் அங்கே தங்களை ஓரளவுக்கு வெளிப்படுத்தியிருந்தார்கள், குறிப்பாக பாத்தும் நிசங்க. அப்படியான நிலையில் இனி வரும் காலத்தில் இலங்கை அணி என்ன செய்ய போகிறது, எந்த திசை நோக்கி பயணிக்கப் போகிறது? டாம் மூடியை இப்பொழுது இலங்கைக்கு அழைத்து வந்தோம், மெக்கி ஆதர் பொறுப்பாக இருக்கிறார். இப்படி இருக்க நிலையில் இலங்கை அணியால் இளையவர்கள் எந்தெந்த நம்பிக்கையை கொடுக்க முடியும் என்று காட்டுவதற்காகவாவது இந்த தொடரானது ரொம்ப எதிர்பார்க்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. இன்று இந்த போட்டியானது காலை 10 மணிக்கு ஆரம்பிக்கும் வேளையில் 9:30 நாணய சுழற்சியை பற்றி நாங்கள் சொல்லும் வேளையில் ஒரு முக்கியமான விடயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம். இலங்கை அணியின் தெரிவில் என்னென்ன எதிர்பார்க்கப்படுகின்றன என்ற விவரத்தை நீங்கள் எங்களோடு பகிர்ந்திருந்தீர்கள். நேற்றைய நாளில் நாங்கள் இலங்கையின் குழாம், இந்த 2 டெஸ்ட் போட்டிகளுக்கான பெரிய குழாம் அறிவிக்கப்படுகின்றது. அந்த குழாம் வெளிப்படுத்தப்பட்டவுடன் உங்களிடம் கேட்டோம் யார் யார் இன்றைய நாளில் விளையாடுவார்கள் என்று. பல பேரும் பல கருத்துக்களை சொல்லியிருக்க நிலையில் இன்றைய நாளில் ஒரு மிக முக்கியமான போட்டி இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு இடத்துக்காக, குறிப்பாக 4th இடத்துக்கு தினேஷ் சந்திமாலை மீண்டும் இலங்கை அணிக்குள் கொண்டு வரப்போகிறார்களா? பத்தும் நீசங்கவுக்கு அந்த இடம் கிடைக்குமா? சந்திமால் மேத்யூஸ் இரண்டு பேருமே வேண்டாம் என்று இலங்கை ரசிகர்கள் பல பேர் அபிப்பிராயப்படுகின்றார்கள். இது சரியா? இலங்கை அணியின் 2 மூத்த வீரர்கள் தேவையான போதெல்லாம் சதமடித்து இலங்கை அணியை காப்பாற்றியவர்கள், அவர்களுக்கான இடமே இப்பொழுது உறுதியாக இல்லையா? இப்படியான கேள்விதான் முக்கியமான கேள்வி. மிக்கி ஆதர் தனக்கு பிடித்த இலங்கை அணியின் எதிர்காலங்கள் என்று சொல்லி 4 வீரர்களை ஞாபகப்படுத்தியிருந்தார். அதை நாங்கள் நேற்றைய தினம் சூரியன் சூப்பர் ஸ்போர்ட்ஸில் ஞாபகப்படுத்தியிருந்தோம். பத்தும் நிசங்க, ஓஷத பெர்னாண்டோ, அதுபோல மிக முக்கியமாக அண்மை காலமாக சிறப்பாக ஆடி வருகின்ற வனிது ஹசரங்க மற்றும் லசித் தெம்புல்தனி. இதில் லசித் தெம்புல்தனி இந்த தொடரில் இல்லை. இப்படி இருக்க நிலையில் இந்த நாளில் 2 சுழல் பந்து வீச்சாளரோடு இலங்கை அணி விளையாடப் போகிறதா, இல்ல அவற்றில் 2 பேரோடு தனஞ்சய் அடி செல்வா 3 அவராக இலங்கை அணி ஆடப் போகிறதா என்ற கேள்வி எழுகின்றது. திமுத் கருணரத்ன, லஹிரு திருமான, ஓஷத பெர்னாண்டோ இந்த 3 பேரும் உறுதியான நிலையில் 4 இலக்கத்தில் தினேஷ் சந்திமாலா, பத்தும் நிசங்கவா, 5 இலக்கத்தில் மேத்யூஸ், 6 தனஞ்சய் அடி செல்வா உறுதி, 7 இடத்தில் நிரோஷன் டிக்வெல்ல விக்கெட் காப்பாளராக ஆடப் போகிறார். வனிது ஹசரங்க ஒரு சுழல் பந்து வீச்சாடர், சுரங்க லக்மா, லஹிரு குமார், விஸ்வ பெர்னாண்டோ ஆகியோரோடு இலங்கை அணி களமிறங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் ரமேஷ் மெண்டிசம் இந்த குழாமில் இருக்கிறார். சந்தகான் இந்த குழாமில் இன்றைய நாளில் அநேகமாக அணியில் விளையாட மாட்டார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்த குழாம் ரொம்ப எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு அணியாக இன்றைய நாளில் விளங்குகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படியான அணி இலங்கை அணியால் இன்றைய நாளில் தெரிவு செய்யப்படும் என்று சொல்லி ஆடுகளத்தின் தன்மைக்கேற்ப. இன்னொரு பக்கம் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒருவர் பங்களாதேஷ் அணியின் தலைவர், இளம் வயதிலே தலைமை பொறுப்பை எடுத்துக்கொண்ட மோமினுல் ஹக். கஷ்டமான நிலையில் இப்பொழுது அணியை சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். ஆனால் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான தொடர் தோல்வியானது கொஞ்சம் பங்களாதேஷ் அணியை தடுமாற வைத்திருக்கின்றது. ஆனாலும் அவருக்கு துணையாக முஷ்ஃபிக் இப்ராஹிமும் தமீம் இக்பாலும், 2 அனுபவம் வாய்ந்த வீரர்கள் துணையாக இருக்கிறார்கள். மிக சிறப்பாக ஆடக்கூடியவர்களும் கூட. அண்மை காலமாக சிறப்பாக துடுப்படுத்தாடி வருகின்ற மோமன் மித்துனும் லித்தன் தாசும் இருக்கின்றார்கள் 6-7 இலக்கங்களில். ஷக்கீப் அல் ஹசனின் இடத்தை நிரப்புவதாக இப்போது கருதப்படுகின்ற மெஹிதி ஹசன் இருக்கிறார். எனவே விறுவிறுப்பான ஒரு போட்டி ஒன்றை பங்களாதேஷ் அணி பதிலுக்கு வழங்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த COVID-19 ஆரம்பித்த பிறகு பங்களாதேஷின் முதலாவது வெளி டெஸ்ட் போட்டியாக இந்த டெஸ்ட் போட்டி அமையப் போகிறது. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக 2-0 என்ற இறுதியாக தோற்ற பிறகு அவர்களிடம் அதிகமான அழுத்தம் இப்பொழுது ஏற்படுகின்றது. குறிப்பாக பங்களாதேஷ் ரசிகர்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு எல்லாம் தெரியும் எவ்வளவு மோசமானவர்கள் அந்த ரசிகர்கள் என்று. அவர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை இப்பொழுது வழங்கியிருக்கின்றார்கள் இந்த அணிக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் எவ்வாறு இந்த போட்டி அமையப் போகிறது என்று. குறிப்பாக இலங்கை அணியின் லக்மால் மேற்கிந்திய தீவுகளில் காட்டிய அசகாயத்தனத்தை அடுத்து அவரிடமும் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் ஒரு விறுவிறுப்பான போட்டி. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் இலங்கை அணி தனக்கான உறுதியான புள்ளிகளை இலங்கை மண்ணில் வைத்து எடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இங்கிலாந்துக்கு எதிராக இலங்கையில் தடுமாறியிருந்தது, மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக மேற்கிந்திய தீவுகளில் வைத்தே கொஞ்சம் தடுமாற்றகரமான வெற்றி தோல்வியற்ற முடிவுதான். எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் ஒன்று, மேத்யூஸ், சந்திமால் இந்த 2 பேருமே இன்றைய நாளில் அணியில் சேர்த்துக் கொள்ளப்பட மாட்டார்கள் என்று உள்ளக விவரங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. 2 பேரில் ஒருவர் மாற்றி மாற்றி இந்த போட்டியிலும் அடுத்த போட்டியிலும் விளையாடலாம் என்பதுதான் பொதுவான கருத்து. இங்கிலாந்து ஜிம்மி ஆண்டர்சனையும் ஸ்டுவர்ட் ப்ரோடையும் பந்து வீச்சில் பயன்படுத்துவது போல பொறுத்திருந்து பார்க்கலாம். அதேவேளையிலே ஜிம்பாப்வே பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2020 தொடரும் இன்றைய நாளில் ஆரம்பிக்கிறது. மிக விறுவிறுப்பான தொடராக அந்த தொடர் எதிர்பார்க்கப்படுகின்றது. அண்மை காலமாக பாகிஸ்தானின் எழுச்சி மிகு வெற்றிகளுக்கு பிறகு பாபர் அசாம் 2020 தரப்படுத்தலில் இன்னும் மேலெழக்கூடிய வாய்ப்பை இந்த தொடர் வழங்கப் போகிறது. இன்னொரு பக்கம் நாங்கள் ஐபிஎல் பக்கமும் திரும்பி போய்விட்டு வரலாம். ஐபிஎல் நேற்றைய நாளில் இடம்பெற்ற ஒரு விறுவிறுப்பான போட்டி ஒன்று, மும்பை இந்தியன்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி. மிக குறைவான ஓட்டங்கள் பெறப்பட்டாலும் கூட இந்த போட்டிகள் விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லாமல் இருந்தது. 5 தடவைகள் தொடர்ச்சியாக மும்பை இந்தியன்ஸிடம் தோற்ற பிறகு டெல்லி கேபிட்டல்ஸ் நேற்றைய நாளில் வெழுத்து விழா செய்திருக்கின்றது. மும்பை இந்தியன்ஸை மிகச் சிறப்பான பந்து வீச்சு மூலமாக யாரும் எதிர்பாராத மாற்றம் ஒன்றை நேற்றைய நாளில் கொண்டு வந்தது. மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக டெல்லி கேபிட்டல்ஸ் அமித் மிஸ்ராவை அணிக்குள்ளே கொண்டு வந்தது. இந்த வயது முதிர்ந்த சுழல் பந்து வீச்சாளர் நேற்றைய நாளில் தன்னுடைய வலை விரிப்பில் எவ்வாறு மும்பை இந்தியன்ஸை சிதறவிட்டார் என்பது சுவாரஸ்யமான ஒன்று. 38 வயது இப்பொழுது அவருக்கு. IPL மிக முக்கியமான சுழல் பந்து வீச்சாளர்கள் ஒருவராக விளங்கி வர அண்மைக்காலமாக இளம் சுழல் பந்து வீச்சாளர்கள் வந்த பிறகு இவருக்கான இடம் இல்லாமல் போனது. அதுக்கும் குறிப்பாக டெல்லியில் அஸ்வின் வந்த பிறகு இவருக்கான இடம் இல்லாமல் போனது. ஆனால் நேற்றைய நாளில் இன்னொரு முக்கியமான 2 விடயங்களை செய்திருந்தார்கள் டெல்லி கேபிட்டல்ஸ். குறிப்பாக தலைவர் ரிஷப் பண்டும் பயிற்றுவிப்பாளர் பாண்டிங்கும் சேர்ந்து இந்த வியூகத்தை வகுத்திருக்கலாம். ஆரம்ப பந்து வீச்சாளராக ஸ்டைனிஸை கொண்டு வந்தார்கள். வந்தவுடன் குவிண்டன் டிகோக்கை 2 ஓட்டங்களுக்கு அவர் ஆட்டம் எடுக்கச் செய்தார். மிஸ்ரா அணிக்குள்ளே வந்தார். நேற்றைய நாள் 4 விக்கெட்டுகள். டெல்லி பந்து வீச்சாளர் ஒருவர் மும்பைக்கு எதிராக பெற்றுக்கொண்ட மிகச்சிறப்பான பந்து வீச்சு இது. 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். 24 ஓட்டங்களை மாத்திரம் விட்டுக் கொடுத்து மும்பை சார்பாக ரோஹித் சர்மா 44 ஓட்டங்களை எடுத்தார். ஈஷான் கிஷான் 26, சூரியகுமார் யாதவ் 24, ஜெயந்த் யாதவ் 23. ஆனால் எல்லோரும் துடுப்பாட்டத்தில் தடுமாறினார்கள். 137 ஓட்டங்களையே பெற முடிந்தது. அதில் அவேஷ் கானின் பந்து வீச்சும் சூப்பர். 2 ஓவர்களில் 15 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள். லலித் யாதவ் 4 ஓவர்களில் வெறும் 17 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். தன்னுடைய 3வது போட்டியில் மிகச்சிறப்பாக பந்து வீச விக்கெட்டையும் கைப்பற்றியிருந்தார். டெல்லி கேபிட்டல்ஸுக்கு இலக்கு இலகுவாக இருந்தாலும் கூட இடையிடையே விக்கெட்டுகளை பறி கொடுத்தார்கள். ஸ்மித் ஆட்டமடைந்தார். 33 ஓட்டங்களோடு 29 பந்துகளை எடுத்துக்கொண்டார். வளமையான வேகமான துடுப்பாட்டம் நேற்றைய நாளில் ஆடுகளத்தில் காட்ட முடியவில்லை. யாராலுமே யாதவ் ஆட்டம் இழக்காமல் 22 ஓட்டங்கள். ஆனால் அணியில் திடத்தை ஏற்படுத்தியது ஷீகார் தவான். இப்போது செம்மஞ்சள் தொப்பிய தன்னகத்தை வைத்திருக்கின்ற தவான் நேற்றைய நாளில் 42 பந்துகளில் 45 ஓட்டங்கள். ஆனால் முன்னைய போட்டிகளைப் போல நேற்றைய சென்னை ஆடுகளத்தில் வேகமாக அடித்தாட முடியவில்லை. நேற்றைய நாளில் வெற்றியை பெற்றுக் கொள்ள போட்டியின் சிறப்பாட்டக்காரர் அமித் மிஸ்ரா தெரிவாகி இருந்தார். இதையடுத்து இப்பொழுது டெல்லி கேபிட்டல்ஸ் சென்னையை முந்தி 2 இடத்துக்கு வந்திருக்கின்றது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 3 போட்டிகளிலும் வெற்றி, டெல்லி 1 போட்டிகள் தோல்வி, 4 போட்டிகளில் 3 வெற்றி. இன்றைய நாளில் இன்னும் ஒரு முக்கியமான போட்டி இடம்பெறப்போகிறது. இதுவரைக்கும் விளையாடிய போட்டிகளில் பெரிதாக சோபிக்காத சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி பஞ்சாப் கிங்ஸை சந்திக்க போகிறது. ஒரு முக்கியமான போட்டியாக இந்த போட்டி அமையும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தவரையில் 7 இடத்திலும், சன்ரைசர்ஸ் இதுவரை தான் விளையாடிய 3 போட்டிகளிலும் தோற்று 8 இடத்திலும் இருக்கின்ற காரணத்தால் இந்த போட்டி இன்றைய நாளில் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தும் என்று சொல்லி கருதப்படுகிறது. மிக முக்கியமான போட்டியாக இருக்கும். நேற்றைய நாளில் நேபாளத்தின் முக்கோண தொடரின் 4வது போட்டி இடம்பெற்றது. நேபாள நெதர்லாந்து அணிகள் விளையாடிய போட்டியில் தொடர்ச்சியாக வெற்றிகளை பெற்று வந்த நேபாளத்தை நேற்றைய நாளில் நெதர்லாந்து வீழ்த்தியிருக்கிறது. நேபாளம் 206 ஓட்டங்கள் தொடர்ந்து கவனியுங்கள் என்று குறிப்பிட்டிருந்தேன். பேர்டல் நேற்றைய நாளில் 62 ஓட்டங்களை எடுத்திருந்தார். திபேந்திர சிங் ஐரி 60 ஓட்டங்களை எடுத்திருந்தார். வரும் 30 பந்துகளில் 5-6 ஓட்டங்களை விளாசி தள்ளியிருந்தார். நெதர்லாந்து அணி இந்த வெற்றி இலக்கை அடைய பாஸ்தி லீடு காரணமாக இருந்தார். 5 சிக்ஸரில் 7-4 ஓட்டங்களோடு 42 பந்துகளில் ஆட்டம் இழக்காமல் 81 ஓட்டங்களை பெற்று நேற்றைய நாளில் வெற்றியை பெற்றுக் கொடுத்திருந்தார். இந்த சின்ன சின்ன அணிகளையும் கவனியுங்கள். காரணம் T20 போட்டிகளுக்கு எல்லாம் சர்வதேச அந்தஸ்து இருக்கிறது. எதிர்கால உலக கிண்ணங்களை வெல்லக்கூடிய ஆற்றல் கூட இந்த சின்ன அணிகளிடம் இருந்தாலும் ஆச்சரியமில்லை. இவர்களை ரொம்ப கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பது முக்கியமானது. நியூசிலாந்து இப்பொழுது இங்கிலாந்து புறப்பட தயாராக இருக்கின்றது. இதுவரைக்கும் உபாதைக்குள்ளாக இருந்த கொலின்டி கிராண்ட் ஹோம் இதற்கு தயாராகி விடுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. அதுபோல T10 போட்டிகள் T20 போட்டிகளாக அல்லாமல் T10 போட்டிகளாக ஒலிம்பிக் போட்டிகளுக்கு அழைத்துச் செல்லப்படக்கூடிய வாய்ப்பு இங்கே இருப்பதாக நம்பப்படுகின்றது. இது பற்றிய முழுமையான விவரங்களை தொடர்ந்து வரும் நாட்களில் உங்களுக்கு அறியத்தர காத்திருக்கிறோம். இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கால்பந்தர போட்டிகள் நேற்றைய நாளில் செல்சி பிரைட்டன் ஹவ் அணிகளுக்கு இடையிலான போட்டி கோல்கள் இல்லாமல் சமநிலையில் முடிவடைந்தது இங்கே ஞாபகப்படுத்துகிறோம். யூரோப்பியன் சூப்பர் லீக் பற்றி இங்கே பரபரப்பு இருக்கின்ற நேரத்தில் ஏற்கனவே ரசிகர்கள் கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இது பணத்தை உழைப்பதற்கான போட்டிகளை தவிர கால்பந்து அடத்தை கொல்லப்போகிறது இது என்று சொல்லி பார்சிலோனா போன்ற கழகங்கள் எல்லாம் இதில் அங்கத்துவம் வைக்க 6 இங்கிலாந்து அணிகள் இப்பொழுது 6 இங்கிலாந்தின் இங்கிலீஷ் பிரீமியர் லீக்கில் விளையாடுகின்ற அணிகள் விலகி இருக்கின்றன இந்த சூப்பர் லீகில் இருந்து என்பது முக்கியமானது. இதுவரைக்கும் ஐரோப்பிய கால்பந்து சம்மேளனமும் உத்தியோகபூர்வமான அங்கீகாரத்தை வழங்கவில்லை. ஏற்கனவே மான்செஸ்டர் சிட்டி முதலில் விலகி இருந்தது, செல்சி அடுத்ததாக விலகி இருந்தது. இப்பொழுது ஆர்சனல், லிவர்பூல், மான்செஸ்டர் யுனைடெட், டாட்டனம் ஆகிய 6 இங்கிலாந்து கழகங்களும் இதிலிருந்து விலகி இருப்பதாக அறிவித்திருக்கின்றன. எனவே இது தொடர்ந்து இடம்பெறுமா என்று கேள்வி எழுகின்றது. குறிப்பாக ஸ்பெயினின் பார்சிலோனா, அத்லெட்டிகோ மேட்ரிட், ரியல் மேட்ரிட் ஆகிய 3 முக்கியமான கழகங்களும், இத்தாலியின் ஏசி மிலான், இன்டர் மிலான், யுவென்டஸ் ஆகிய கழகங்களும் ஏற்கனவே இதில் இணைந்திருப்பது முக்கியமானது. இதையடுத்து இப்பொழுது செல்சி ரசிகர்கள் நேற்றைய நாளில் கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்கும் நிலையில், அதுபோல ஏனைய கழகங்களின் ரசிகர்களும் தங்களுடைய எதிர்ப்புகளை சமூக வலைதளங்களினூடாகவும் நேரடியாக வெளிப்படுத்தி இருக்கும் நிலையில் இந்த விலகல் இப்பொழுது இடம்பெற்றுகிறது. இதையடுத்து இனி சூப்பர் லீகின் எண்ணம் தொடருமா என்ற கேள்வி மிக முக்கியமான கேள்வியாக இருக்க போகிறது. மேலும் விவரங்கள் 28 மணிக்கு வெற்றி நடைபோடு விளையாட்டுச் செய்திகள்.
சூரிய ராகங்கள் தரும் சூடான விளையாட்டுச் செய்திகள்.